ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय Reading from Srimad Bhagavatam, Canto 9, Chapter 10.
Srimad Bhagavatam, 10th adhyayathilirundhu, 9th khandam, 10th adhyayathilirundhu padikkirukkom.
The pastimes of Lord Ramachandra.
Bhagavan Ramachandranudaiya leelaigal.
Starting with the chapter summary.
Adhyayathinudaiya surugathilirundhu aarambikkirukkom.
This 10th chapter describes how Lord Ramachandra appeared in the dynasty of Maharaj Khatavanga.
Bhagavan Ramachandra eppadi Khatavanga Maharajan vamsathil thondinar enbadai indha adhyayam vivarikkirathu.
Yeah, so prior to this in the Srimad Bhagavatam, the names of so many antecedents of Sri Ramachandra Bhagavan have been given.
இதுக்கு முன்னாடி ராமச்சந்திர பகவான் வந்த அந்த வம்சத்தை பற்றின பல நபர்களை பற்றி விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாகவதத்தில்.
So they're all great devotees of the Lord.
அவங்க எல்லாருமே பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர்கள்.
The Lord doesn't appear in some demon's family.
பகவான் அசுர குடும்பத்திலே தோன்றது கிடையாது.
His devotee might do, but he doesn't. He appears in the
பக்தர்கள் அப்படி தோன்றலாம். ஆனா அவர் பகவானே அப்படி தோன்றது கிடையாது.
So all these names in the, that's the Raghu dynasty, then Khatavanga, because they appear at different stages, so they're all great devotees.
அதனால இந்த ரகு வம்சத்தில் வரக்கூடிய கத்வாங்க மகாராஜா போன்ற இருக்கக்கூடிய எல்லாருமே மிக சிறந்த பக்தர்கள்.
கத்வாங்க மகாராஜ் இஸ் பிரீஃப்லி டிஸ்கிரைப்ட் இன் பாகவதம்.
பாகவதத்தில் கத்வாங்க மகாராஜா பற்றி சுருக்கமாக விளக்கப்பட்டிருக்கு.
He is cited as an example by Shukadev Goswami of not wasting time.
சுகதேவ கோஸ்வாமியால நேரத்தை வீணடிக்காதவர் அப்படின்றதுக்கு உதாரணமாக அவர் விளக்கப்பட்டிருக்கு.
One should immediately take shelter of Krishna.
உடனடியாக ஒருத்தர் கிருஷ்ணர் இடத்துல தஞ்சம் அடையணும்ன்றது.
It's said he was fighting for the demigods. He was human, but fighting on behalf of the demigods.
அவர் மனிதராக இருந்தாலும் தேவர்களுக்காக அவங்களுக்காக அவர் போரிட்டு கொண்டிருந்தார்.
So for a very long period he was fighting, and at the end the demigod party came out victorious.
நீண்ட காலம் அவர் போரிட்டு இருந்தார். இறுதியில் அவங்களுக்கு அது வெற்றி அமைந்தது.
So then the demigods wanted to give him a benediction.
உடனே எல்லா தேவர்களும் அவருக்கு ஆசி வழங்க விரும்பினாங்க.
And you can imagine all the demigods together, what benediction they wanted to, I mean, you could really, it's like getting a free pass to the shopping mall. Whatever you want, just take it. People are worshipping Durga and Shiva and Saraswati. You have a free, just take whatever you want. No need to do any puja, just whatever you want. The demigods are ready to give it.
நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். எல்லா தெய்வ தேவதைகளும் சேர்ந்து அவருக்கு வரம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க விருப்பப்பட்டது எல்லாத்தையுமே அதை அடையலாம். ஒரு பெரிய ஷாப்பிங் மால்ல போய் நீங்க தேவையானது எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கிறதுக்கு உங்களை அனுமதிக்கிற மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அத்தனையும் நீங்க எடுத்துக்கலாம்.
So most people are saying, oh great, how can I enjoy myself?
So அதிகபட்சமான மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஓ ரொம்ப அருமை, இது மாதிரி எப்படி நான் இது எல்லாத்தையும் அனுபவிக்க போறேன் அப்படின்னு உடனே அதை யோசிப்பாங்க.
But Khatavanga Maharaj was a great devotee of the Supreme Lord.
ஆனா கத்வாங்க மகாராஜ் முழுமுதற் கடவுளோட சிறந்த பக்தரா இருந்ததுனால.
So as a matter of duty he was called by the demigods to and he fought for them.
தேவர்களால அவர் அழைக்கப்பட்டதுனால ஒரு கடமைக்காக அவங்களுக்காக அவர் சண்டை போட்டார்.
But his only real interest in life was Vishnu, Bhagavan.
ஆனா அவருடைய உண்மையான ஆர்வம் என்னன்னா பகவான் விஷ்ணு மேலதான்.
So when it was he wanted to dedicate the rest of his life to not to any kind of material enjoyment but to worshiping the supreme lord.
எந்த பௌதிக இன்பத்துக்காகவும் நேரத்தை வீணடிக்காம முழுமுதற் கடவுளை வழிபடுறதுக்காக மட்டுமே அவர் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு நினைச்சிருந்தார்.
So for the demigods he said just tell me one thing, how much time have I got left in my life?
அப்போ தேவர் கிட்ட கேக்குறாரு, சரி என்னுடைய வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு நாள் மிஞ்சம் இருக்கு, மீதி இருக்கு, அதை சொல்லுங்க
அப்படின்னாரு.
அவங்க சொன்னாங்க ஒரு முகூர்த்த நேரம் தான் உங்களுக்கு மீதி இருக்கு. அது வந்து ஒரு 48 நிமிஷமோ அல்லது ஒரு முகூர்த்த நேரம் அந்த மாதிரி சொல்லலாம், ரொம்ப குறுகிய நேரம் அது.
சோ he just left and went came to Bharatavarsha and because the atmosphere here is more favorable for remembering the supreme lord, he remembered the supreme lord and went back to Godhead.
Or odanade enna pannar angirund kelambi Bharatavarshathukku vande ena inga romba sadhagamana or sunnil irukkradnale bhagavan nenave konde irukkradhukaga avar inge vandar.
So we were supposed to be talking about Ramchandra Bhagavan and now I'm talking about Khadvanga Maharaj.
நாம ராமச்சந்திர பகவானை பற்றி இங்க விவாதிக்கிறதுக்கு பதிலா கட்வாங்க மகாராஜை பற்றி நாம பேசிட்டு இருக்கோம்.
Actually the proper system you should go through all the ancestors, all the great devotees, describe them all, then you only come to Ramchandra.
உண்மையிலே முறையா வந்து எப்படி நாம விவாதிக்கணும்னா இந்த மாதிரி பகவானுக்கு முன்னாடி அவங்க வம்சத்துல வந்த மற்ற முன்னோர்கள் எல்லாரையும் பற்றி நாம விவாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியிலே நம்ம ராமரை பற்றி விவாதிக்கணும்.
And actually all that way you can appreciate more how all these what great devotees and how Lord Ramachandra has appeared in their family and how we should try to be great devotees also so that the supreme lord will be pleased to appear in our hearts and in our lives.
அந்த விதத்துல எப்படி பரமபுருஷ பகவான் இவ்வளவு மிகச்சிறந்த பக்தர்களுடைய அந்த வம்சத்துல தோன்றி இருக்கார் அப்படின்றத நம்மால பாராட்ட முடியும். எப்படி நம்ம ஒரு தூய பக்தரா இருந்தோம் அப்படின்னா நம்முடைய இதயத்திலையும் அந்த பகவான் தோன்றுவார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும்.
But in this material world, time is a limiting factor.
ஆனா இந்த பௌதிக உலகத்துல காலம் அப்படின்றது ஒரு எல்லைக்குட்படுத்தது நம்மள.
And Parikshit Maharaj only had 7 days to live and already it's about almost halfway over by the time you reach here.
இங்க பரீட்சித் மகாராஜுக்கு 7 நாள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது.
So Shukdev he could have spent years describing Maharaj Khadvanga. Years.
கட்வாங்க மகாராஜை பற்றி அவர் பல வருஷ கணக்கில் அவர் விவாதிச்சிருக்க முடியும், ஆனா இங்க வரைக்கும் அவர் பாதி நாள் அவர் செலவழிச்சிருக்கார்.
ஆனா
அவருக்கு 7 நாள் தான் இருந்தது.
And he had to describe Krishna Leela more.
அவர் இன்னும் கிருஷ்ண லீலைகளை அதிகமா விவரிக்க வேண்டியிருக்கு.
So just briefly he covered
many. So அதனால சுருக்கமா எல்லாத்தையும் அவர் விளக்குறார்.
In some cases he just mentioned the names of the devotees.
சில பேருடைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெயரை மட்டுமே குறிப்பிட்டிருப்பார், அந்த பக்தர்களை பெற்றன பெயர்களை மட்டுமே.
If you know and you start describing Rama Leela or Vamana Leela and if there was no time limit then he'd still be there. He wouldn't have got to Krishna Leela yet. He'd still be on the first verse of Bhagavatam. Wouldn't even do.
அப்படி இல்லன்னா வாமன லீலையோ அல்லது ராமலீலையோ வந்து முழுக்க விவரிக்கணும் அப்படின்னா இன்னமும் அவர் விவரிச்சுட்டே இருப்பார். இன்னும் சொல்லணும்னா பாகவதனுடைய முதல் பதத்திலே கூட இன்னும் இருந்துட்டு இருக்கலாம். அவர் கிருஷ்ணலீலைக்கு வர்றதுக்கு வழியில ரொம்ப தாமதமா இருக்கலாம்.
Let's discuss the word. Okay, Shukadev speaking to Parikshit. Let's discuss the first word, Om. And there's no end because Om is unlimited.
சுகதேவ் பரிச்சயத்திட்ட சொன்ன முதல் வார்த்தையே வந்து ஓம் அப்படின்ற வார்த்தை. அந்த வார்த்தையை பத்தி நம்ம இப்ப விவாதிக்கலாம் அப்படின்னா அதுக்கு முடிவே கிடையாது.
But we are miserable beings of Kali Yuga.
நாம வந்து இந்த கலியுகத்துல ஒரு துக்ககரமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஜீவன்களா இருக்கோம்.
So out of mercy upon us we have a summary. We have a small Srimad Bhagavatam. We get it in 18 volumes. It's a condensation of Srimad Bhagavatam.
அதனால இப்ப நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பாகவதம் 18 புத்தகங்களா இருந்தாலும் அது ரொம்ப சுருக்கமான ஒரு பாகவதம் தான் அது.
18,000 verses. We think, oh, what a big thing.
18,000 ஸ்லோகமா? ஓ, எவ்வளவு பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
How could I read such a big book?
எப்படி இவ்வளவு பெரிய புத்தகத்தை நாம படிக்கிறது?
But this is only the pocket dictionary. This is only the condensed version.
இது வந்து ரொம்ப சுருக்கமான ஒரு பாகவதம் தான். இது வந்து நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிற ஒரு டிக்ஷனரி மாதிரி, ஒரு அகராதி மாதிரி, ரொம்ப சின்னது.
So Ram Leela is described here briefly.
அதனால இங்க ராமலீலை வந்து சுருக்கமா விளக்கப்பட்டிருக்கு.
Shukadev says to Parikshit, I won't get into detail. You've already heard it so many times.
சுகதேவ் பரீட்சித்திட்ட என்ன சொல்றார், இதை பற்றி விவரங்களா நான் விலக போறதில்லை, ஏன்னா ஏற்கனவே நீ கேள்விப்பட்டதுதான்.
Now how did Shukadev know that Parikshit had heard Ramlila many times?
எப்படி சுகதேவருக்கு தெரியும் பரீட்சித் ராமலீலையை நிறைய முறை கேட்டிருக்கார் அப்படின்றது?
Of course, Shukadev, he can know anything. Tam sarva bhuta hridayam munat, what is that? Munat. Munimanatosmi, that's Suta Goswami offers obeisance to him, that I offer obeisance to him, Shukadev, who can enter the hearts of all.
அவருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு வழி இருக்கு, ஏன்னா சுத கோஸ்வாமி சுகதேவ கோஸ்வாமிக்கு அவருடைய வந்தனைகளை செலுத்தும் போது அவர் சொல்றார், எல்லாருடைய இதயத்திலையும் நுழையக்கூடிய அவருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால அவருக்கு அது தெரிய வாய்ப்பு இருக்கு.
But anyway, it's just understood that everyone knows Ramlila.
எப்படி இருந்தாலும் என்ன புரிந்து கொள்ளப்படுதுன்னா எல்லாருக்குமே ராமலீலை தெரியும்.
It's you grow up with it.
அதோட தான் நம்ம வளர்றோம்.
Everyone grows up, especially those who are born in the family of kings and of devotees.
குறிப்பா மன்னர்கள் குடும்பத்தில் பக்தர்கள் குடும்பத்தில் பிறக்கக்கூடியவங்க.
Everyone.
எல்லாரும் அப்படின்னா எல்லாருமே.
But especially those who are in the families of kings, they have to rule as the representative of Rama.
குறிப்பா மன்னர்கள் குடும்பத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா ராமருடைய பிரதிநிதியா இருக்கணும்ன்றதுனால.
Even today, the kings of Thailand, they have the name Rama.
இன்னைக்கும் தாய்லாந்துல இருக்கக்கூடிய மன்னருடைய குடும்பத்தில் வந்து ராமன்ற பெயர் இருக்கு.
In their Thai language, it's pronounced a little differently, but it means all the kings. They have 1, 2, 3, 4. Present king, I don't know what number he's on, but they're all Rama. And the previous capital of Thailand, Shamadesh, Siam, was Ayutthaya. Ayutthaya, they call it. Still the city's there.
தாய் மொழியில வந்து அந்த ராமன்ற வார்த்தையை வந்து வேற விதத்துல அவங்க உச்சரிக்கிறாங்க. இருந்தாலும் இன்னமும் அங்க இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் ராமா 1, ராமா 2 அந்த மாதிரி அவங்க வம்சத்துல வரக்கூடியவங்களுக்கு பேர் அப்படிதான் கொடுக்கப்படுது. அதே மாதிரி தாய்லாந்தினுடைய தலைநகரமான ஷாமதேஸ் அப்படின்ற ஊரும் இருக்கு.
Yeah, there's still the old capital of Thailand, Siam, is Ayutthaya. Yeah. Is the name. It's the Thai version of Ayodhya.
And the தலைநகரம் வந்து அயோத்தயா அப்படிங்கற பெயரில் அழைக்கப்படுது.
Ayodhya, the meaning of the name is unfightable, means no one can defeat them.
Ayodhya அப்படிங்கற அந்த ஒரு பெயரோட அர்த்தம் என்ன அப்படின்னா யாரும் சண்டை போட்டு அவங்க ஜெயிக்க முடியாத இடம்ன்றது.
And actually it's a fact that although all the countries around, that means to the west, India, Burma, and then to the north and east, Laos and Vietnam, Cambodia, and to the south, Malaysia, they're all conquered by either the English or the French. But Thailand was never conquered. They were always independent.
இப்போ இந்தியா, பர்மா இந்த மாதிரி பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களால் வெல்லப்பட்டது. ஆனால் தாய்லாந்து வந்து எப்பவுமே யாராலையும் வெல்லப்பட முடியாத ஒரு நாடாக இருந்தது.
Because the expectation that the people born in king's families, the boys, they're trained. You have to be like Rama, because the expectation is the king has to be like this.
ஏன்னா அந்த மன்னர் குடும்பத்தில் பிறக்கக்கூடியவங்கள்ட்ட அந்த எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கப்படுது. ஒரு மன்னரை போல இவர் இருக்கணும் அப்படின்ற அந்த குழந்தைகிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கிறாங்க.
This Margaret Thatcher, ex-Prime Ministeress of Great Britain, United Kingdom, she just died. And many people were saying, oh, what a... anyway, not nice person she was. Female dog. Margaret Thatcher. Many people were just, she is so bad. Margaret Thatcher. There's no need to discuss in detail, just to give the example of just the opposite.
பிரிட்டனோட தலைவராக இருந்த ஒரு பெண்மணி, அவங்க வந்து இப்போ சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க. அவங்கள பற்றி மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது.
பட் ஸ்டில் இன் அயோத்தியா, ஈவன் டுடே அண்ட் ஆல் ஓவர், பீப்புள் ரிமெம்பர் ராம். Why do they remember?
ஆனாலும் இன்னைக்கும் கூட மக்கள் அயோத்தியால மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே மக்கள் ராமரை வந்து நினைவு கொள்றாங்க. ஏன்?
A few years ago I was in what's now Jharkhand, in one town there.
சில வருடங்களுக்கு முன்னாடி ஒருமுறை நான் ஜார்க்கண்ட் என்ற பகுதியில் இருந்தேன்.
I just celebrated Ram Navami where in Mayapur, I believe it was, or Calcutta. So then I went up to Jharkhand.
அப்பதான் மாயப்பூர்லயோ அல்லது கல்கத்தாலேயோ வந்து நான் ராமநவமி விழா கொண்டாடிட்டு ஜார்க்கண்டுக்கு போயிருந்தேன்.
We were driving through all the towns and villages in the jungle area. It's Jharkhand means it's forest area.
ஜார்க்கண்ட் அப்படின்றது ஒரு வனப்பகுதி. நிறைய அந்த வனப்பகுதி வழியா நாங்க பயணம் பண்ணோம்.
And everywhere all the towns and villages were decorated. Everywhere they were having festival for Ram Navami.
அங்க வழியில இருந்த ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு நகரங்களிலும் அந்த விழா கொண்டாடப்பட்டிருந்தது. அங்க வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்ததை நாங்க பார்த்திருந்தோம்.
Today in the newspapers in Gujarat, on the front page, the Gujarati newspapers, they'll have a picture of Ramchandra Bhagavan.
இன்னைக்கு குஜராத்ல செய்தித்தாள்கள் பாத்தீங்கன்னா முதல் பக்கத்திலேயே ராமச்சந்திர பகவானுடைய படம் போடப்பட்டிருக்கும்.
Despite all these people saying, we don't believe in any God, what's the proof? People, they don't care about your proof. Ramchandra Bhagavan ki
jai! Inga, naanga vandu Bhagavana nambaradhu illa, Bhagavan irukkarendradhukku nirupanam enna, appadinu neraiya per kettittu irukkaanga. Aanalum, avanga ella irundhalume kuda, makkal vandu, adha pathi kavalapadama, Ramachandra Bhagavan ki jai endraanga.
So why are they doing that?
ஏன் அப்படி செய்றாங்க அது?
Why they are not doing that for Margaret Thatcher?
ஏன் அது வந்து அந்த மார்கரெட் தாட்சருக்கு பண்றது இல்ல?
Because they love Ram.
ஏன்னா ராமர் மேல அவங்க அன்பு வச்சிருக்காங்க.
He is such a king that people even now, he ruled so many millions of years ago, but people even now, they love him for that.
பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆட்சி பண்ணிருந்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு அவங்க மேல அன்பு வச்சிருக்காங்க.
So that is the ideal for a king, and therefore the kshatriyas, they grow up hearing about Rama. You should rule like Rama.
அவங்க மிக சிறந்த வழிகாட்டிகளா இருந்ததுனால இன்னைக்கு கூட அந்த மன்னர் குடும்பத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க ராமரை வந்து பிரதிநிதி கூடியவங்கள இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க.
And all the boys, they grow up and they hear about Rama and they think, yes, I should be a good husband like Rama was.
எல்லா பசங்களுமே வந்து ராமரை பற்றி கேட்பாங்க, ராமரை போல ஒரு சிறந்த கணவனா நான் இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க.
The girls grow up hearing about Sita and think, yes, I should be like Sita.
பெண்களும் சீதையை பற்றி கேட்டு சீதை போலவே இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க.
But many young boys, they grow up hearing about Rama and they think, no, I'll just be a devotee of Rama. And then they leave the world and then they spend their whole life. Today there'll be so many sadhus in Ayodhya, and then other times of the year they'll go to Chitrakoot and to Janakpur. According to the time of the year, they'll just wander from place to place, hearing Ram Leela, discussing Ram Leela.
ஆனா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க, நான் வந்து ராமருடைய பக்தரா இருந்த போதும் அப்படின்ட்டு அவங்க வந்து அயோத்தியால இருந்து இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் நடந்த பல இடங்களுக்கு அவங்க போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ராமலீலையை வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க அவங்க.
So it's described in Bhagavatam that Parikshit Maharaj was a great devotee of Krishna from his childhood.
பாகவதத்தில் என்ன விளக்கப்பட்டிருக்கு, பரீட்சித் மகாராஜ் கிருஷ்ணனுடைய மிகச்சிறந்த பக்தரா இருந்தார் குழந்தையில இருந்தே அப்படின்றது விவரிக்கப்பட்டிருக்கு.
Then why should he be hearing about Rama?
அப்போ அவரே ராமரை பற்றி கேட்டுட்டு இருந்திருக்கணும்.
Well, everyone will hear about Rama.
எல்லாருமே ராமரை பற்றி தான் கேக்குறாங்க.
But devotees of Krishna, they also like to hear about Rama.
கிருஷ்ண பக்தர்களும் ராமரை பற்றி கேக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க.
Chaitanya Mahaprabhu, he also left home.
Chaitanya Mahaprabhu saidar,
he to be fully absorbed, always thinking of Krishna.
Mulaka எப்பவும் கிருஷ்ணரை பற்றின சிந்தனையிலே இருந்தார்.
But on this day, on Ram Navami, on Ram Navami and Vijay Dashami, on these two days, he celebrated Ram Leela.
ஆனா இந்த குறிப்பிட்ட நாள்ல ராம நவமி விஜய தசமி நாட்கள்ல அவர் வந்து ராமரை பற்றி விவாதம் பண்ணி அவரை கொண்டாடினார்.
And he instructed Rupa Goswami on when he was Chaitanya Mahaprabhu was giving instructions for Vaishnavas what you should do, and one of them was that among all the many instructions you should observe the festivals like Ram Navami, Ram Navami.
அவர் ரூப கோஸ்வாமிக்கு வைஷ்ணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான அறிவுரைகளை கொடுக்கும்போது அவர் நீங்க வந்து ராமநவமி போன்ற திருவிழாக்களை வந்து கொண்டாடப்படணும் அப்படின்றதையும் ஒரு உபதேசமா கொடுக்கிறார்.
So we should all pass our time hearing about pastimes of Krishna, Rama, Nrisimha, Vamana.
அதனால நம்ம எல்லாருமே ராமா கிருஷ்ணா நரசிங்கா வாமனா இது போன்ற எல்லா பகவானுடைய லீலைகளை கேட்கறதுலேயே நம்முடைய நேரத்தை செலவழிக்கணும்.
Just like these boys, they're not here now. Are they practicing their drama? Is it? Yeah. So they're growing up. They're learning Tamil by hearing Ram Leela.
இங்க இருக்கக்கூடிய இந்த சிறுவர்கள் இப்போ நாடகம் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ராமாயணத்தை கேட்கறது மூலமாவே தமிழ் மொழியை அவங்க கத்துட்டு இருக்காங்க.
So all their life they can remember this and be happy.
வாழ்க்கை முழுக்க அவங்க அதை நினைவு கொண்டு அவங்க சந்தோஷமா இருக்கலாம்.
Can you remember all the things you learned at school?
பள்ளிக்கூடத்தில் கற்றுட்ட எல்லா விஷயத்தையும் நீங்க நினைவு வச்சிருக்கீங்களா?
If I think back to the things I learned at school, then does it make me happy?
அல்லது நான் கத்துட்ட அந்த விஷயத்தை வந்து நினைவு கொண்டா அதை என்ன சந்தோஷப்படுத்துமா?
Oh, I was sitting in class and I learned about the different attracted protons and neutrons and
நான் வகுப்பறையில உட்கார்ந்துட்டு நான் வந்து புரோட்டான் நியூட்டான் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நான் கேட்டேன் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து உடனே ஆனந்தப்படுறோமா?
But these boys are growing up hearing Ram Leela and all their life they can be happy remembering Ram Leela.
ஆனா அந்த ராமலீலை கேட்கக்கூடிய இந்த சிறுவர்கள் அவங்க வாழ்க்கை முழுக்க அதை நினைவு கொண்டு சந்தோஷமா இருக்க முடியும்.
So if you get education in the Gurukul, not very likely you're going to be a successful materialist.
நீங்க குருகுலத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் பௌதிகமான வாழ்க்கையில பெரும் வெற்றி பெறாதவர்களா இருக்கலாம் கூட.
We don't expect these boys to become doctors, engineers, successful businessmen and so on.
ஒரு மருத்துவராகவோ ஒரு பொறியாளராகவோ ஒரு வெற்றி அடைந்த ஒரு வியாபாரியாவோ இருக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறது இல்லை. அந்த சிறுவர்கிட்ட இருந்து
அவங்க அதை
செய்யலாம், அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம அவங்களுக்கு சபிக்கிறது இல்லை.
பட் ஃப்ரம் தி டிவோஷனல் பெர்ஸ்பெக்டிவ், விச் இஸ் தி ஆக்சுவல் ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ்,
ஆனா பக்தி பார்வையில் முறையான பார்வையில் உண்மையான பார்வையில் பார்த்தோம்னா,
இட் இஸ் millions and billions of times better to live in poverty all your life and remember Rama and Krishna than to have lots and lots of money and not remember Rama and Krishna.
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மடங்கு மிக சிறந்தது என்ன அப்படின்னா, வாழ்க்கை முழுக்க ஏழ்மையா வாழ்ந்து ராமரை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் நினைவு கொள்றதுன்றது மிக உயர்ந்தது. அவங்க வந்து நிறைய பணம் வச்சிருக்கிறத காட்டிலும்.
So you may say, well, why not have the best of both worlds? Have a good job and plenty of money and remember Rama and Krishna also.
இப்போ நாம கேக்கலாம், ஏன் நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சு நல்ல பணம் வசதியோட இருந்துகிட்டு ராமர் கிருஷ்ணர் எல்லாம் நினைவு கொள்ளவும் கூடாது, ஏன் ரெண்டுமே செய்யக்கூடாதுன்னு கேட்கலாம்.
But the very idea of wanting to or thinking that there's any happiness in this material world is an obstruction to having love for Krishna.
ஆனா இந்த பௌதிக உலகத்துல எந்த வகையான ஒரு இன்பம் வேணும் அப்படின்ற அந்த எண்ணமே கிருஷ்ணர் மீதான அந்த கவர்ச்சி கிருஷ்ணருடைய அன்பை பெறணும்ன்ற அந்த எண்ணத்தை வந்து தடை செய்யக்கூடியதா இருக்கு.
And the endeavor for material happiness is just a waste of time because first thing there is no material happiness, it's just an illusion.
பௌதிக இன்பத்துக்காக செலவழிக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சியும் வந்து நேரத்தை வீணடிக்கிறது தான். ஏன்னா இந்த பௌதிக இன்பம் அப்படின்றது எதுவுமே கிடையாது, அது மாயை.
And it takes away our time for hearing and chanting and remembering about Rama, Krishna, Varaha, Vamana, Kurma, etc.
Rama, Krishna, Vamana, Varaha, Narsingha போன்ற பகவானுடைய லீலைகளை கேட்கறதுக்கும் அவரை பற்றி பேசுறதுக்கும் நினைவு கொள்றதுக்குமான நேரத்தை வந்து அது எடுத்துக்கொள்ளுது அந்த பௌதிகமான முயற்சின்றது.
That's why the materialistic people, they think that Vaishnavas are very dangerous.
அதனாலதான் பௌதிகமான மக்கள் நினைக்கிறாங்க வைஷ்ணவர்கள் ரொம்ப அபாயமானவங்க.
If you mix with them, you might just leave everything and go and be a beggar.
அவங்களோட பழகினீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பிச்சைக்காரன் ஆயிடுவீங்க.
So materialistic people, they will condemn such a life.
அப்படிப்பட்ட வாழ்க்கையை பௌதிகமான மக்கள் வந்து கண்டிக்கிறாங்க.
Why, you see, you're coming from a very good family and you're living just in poverty with just some torn clothes.
ஏன் நீங்க நல்ல குடும்பத்தில இருந்து வந்து இந்த மாதிரி ஏழ்மையா கிழிஞ்சு போன துணியை எல்லாம் உடுத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க?
So yes, the people who we worship the most, they are first class materialists and very powerful and influential and wealthy people. They're the people we worship the most.
ஆனா உண்மையிலே மக்கள் வந்து ரொம்ப பௌதிகமான முன்னேற்றம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிறைய பணம் வச்சிருக்கக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மக்களை தான் வழிபடுறாங்க.
Which people are we talking about?
யாரை பத்தி இப்ப நாம பேசுறோம்?
Any idea? Chaktva turnama sesha mandala pati shayuning sada tuchavat bhutva dina ganesha ko karunaya ko pina kantashrita gopi bhava rasamrita abdila hari kalola magno mohur vande rupa sanatano raghuyago shri jiva gopalaka. We worship Rupa and Sanatan and the other Goswamis of Vrindavan.
நாம ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, மற்ற விருந்தாவனத்தில் இருந்த கோஸ்வாமிகளை நம்ம வழிபடுறோம்.
Who were very powerful and wealthy ministers in the government.
அவங்க மிக சக்தி வாய்ந்தவர்களா இருந்தாங்க, அவங்க ரொம்ப செல்வந்தர்களா இருந்தாங்க, அரசாங்கத்தினுடைய மந்திரிகளா இருந்தாங்க.
But we don't worship them for that.
ஆனா நம்ம அவங்க அந்த நிலையில இருந்தாங்கன்றதுக்காக அவங்கள வழிபடுறதில்லை.
We worship them because they had the misfortune to meet Chaitanya Mahaprabhu.
நம்ம சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறதுக்கான துரதிருஷ்டம் அவங்களுக்கு இருந்ததுன்றதுக்காக அவங்களை வழிபடுறோம்.
He himself was a madman.
அவரே பைத்தியம் பிடிச்சவரா இருந்தார்.
He was living very comfortably at home with his wife and mother.
அவருடைய தாய் மற்றும் மனைவியோட அவங்க வீட்டில் அவர் ரொம்ப சௌகரியமா வாழ்ந்திருக்கலாம்.
He became completely mad.
ஆனா அவர் முழுக்க அவர் பைத்தியம் ஆயிட்டார்.
And left it all.
எல்லாத்தையும் விட்டுட்டார்.
And then he went and met this Rupa and Sanatan and made them mad also.
அதுக்கப்புறம் ரூப சனாதன சந்திச்சு அவங்களையும் பைத்தியமாக்கினார்.
They were living very happy lives.
அவங்களும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
After meeting him, they just left everything.
அவங்கள சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க.
And went to live in Vrindavan.
அவங்க விருந்தாவனத்துல போய் வாழ்ந்தாங்க.
With only some skimpy cloth to cover them.
Romba chinna ore seridale thuniye avanga uduthirundanga.
No fixed residence.
Thangaradhukku ore nirandharamana veedu edhum kedaiyadhu.
But they were always diving and surfacing in the waves of the ocean of nectar of the gopis' feelings for Krishna.
Ana Krishna midane gopirgaludaiya unarvu eppadi irukko andha unarvu indra andha amrita kadalunudaiya alaigal avanga neendittirundanga.
Srila Prabhupada noted that even now in India there are many sadhus, and even though some of them have a bad habit of smoking bidis, they're not materialistic people.
சில பிரபுபார் ஒரு விஷயத்தை என்ன கூறுப்பிறாருன்னா, இந்தியாவில் இன்னைக்கும் பேரளவில் இருக்கக்கூடிய ஒரு சில சாதுக்கள் வந்து அவங்க பீடி குடிக்கிறவங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் அவங்க ஒரு பௌதிகமான மக்களை போல இல்லை.
They're not interested in luxury or watching cinemas or any nonsense things like this.
Cinema paakradhu alladhu romba saugaryamana vaalkai vaalradhu andha maadhiriyana nilayil illa avanga.
Those who are Rama bhaktas, they'll go from place to place, or some of them may stay in one place and they'll hear about Rama.
Yaara Rama bhaktargalo avanga oru oru edathukku poi Ramara petri kekkalam alladhu ore edathil irundhu kuda Ramara petri avanga thonandhu kettirukkalam.
So let's hear about Rama.
So அதனால நம்ம ராமரை பற்றி கேட்கலாம்.
It, which means this 10th chapter, also describes the Lord's activities, telling how he killed Ravana and returned to Ayodhya, the capital of his kingdom.
பகவான் எப்படி ராவணனை கொன்று தனது ராஜ்யத்தின் தலைநகரான அயோத்திக்கு திரும்பினார் என்ற அவரது செயல்களை பற்றியும் இது விவரிக்கிறது.
So the son of Maharaj Khatvanga was Dirghabahu and his son was Raghu. The son of Raghu was Aja, the son of Aja was Dasharath, and the son of Dasharath was Lord Ramachandra, the Supreme Personality of Godhead. When the Lord descended into this world in his full quadruple expansion as Lord Ramachandra, Lakshman, Bharat and Shatrughna, great sages like Valmiki, who are actually in knowledge of the Absolute Truth, described his transcendental pastimes. Srila Shukadeva Goswami describes these pastimes in brief.
கட்வாங்க மகாராஜனின் மகன் தீர்கபாகு, அவரது மகன் ரகு, ரகுவின் மகன் அஜன், அஜனின் மகன் தசரத, தசரதரின் புத்திரர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர், பரமபுருஷர் தனது பூரண அம்சமாக பகவான் ராமச்சந்திரராகவும் லக்ஷ்மணராகவும் பரதராகவும் மற்றும் சத்ருகுணராகவும் இவ்வுலகில் அவதரித்தார். பரம சத்தியத்தை உண்மையாக அறிந்துள்ள வால்மீகி போன்ற மாமுனிவர்கள் அவரது உன்னதமான லீலைகளை விவரித்துள்ளனர். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இந்த லீலைகளை சுருக்கமாக விவரிக்கிறார்.
Lord Ramachandra went with Vishwamitra and killed rakshasas like Maricha.
பகவான் ராமச்சந்திரர் விஸ்வாமித்ரருடன் சென்று மரீச்சனை போன்ற ராட்சசர்களை கொன்றார்.
So that's already jumping quite a bit. Jumping through the leela.
இது வந்து இப்ப ஏற்கனவே நம்ம லீலைகளை பல லீலைகளை தாண்டி வந்திருக்கிறோம்.
Here it stated that he killed with Vishwamitra, he killed Maricha.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விஸ்வாமித்ரருடன் சென்று மரீச்சனை கொன்றார் அப்படின்னு சொல்லி.
At that time, actually, when his first outing with Vishwamitra.
அந்த சமயத்துல தான் முத முதல்ல விஸ்வாமித்ரர் கூட ராமச்சந்திரர் வந்து வெளியில போறாரு.
He didn't kill Maricha, exactly.
உண்மையிலே அவர் மரீச்சனை கொல்லல.
He just shot him to the other side of India.
அவர் வந்து இந்தியாவினுடைய இன்னொரு பகுதிக்கு தூக்கி எறிஞ்சார் அம்புனால.
Well, he certainly killed his pride.
உண்மையிலே அவருடைய கர்வத்தை அவர் கொன்னார்.
He didn't kill his demoniac propensity.
அவருடைய அந்த அசுர குணத்தை வந்து அவர் கொல்லல.
பிகாஸ் ஆக்சுவலி மரீச்சா வாஸ் ஃபுல்லி ராம கான்ஷியஸ்.
உண்மையிலே மரீச்சா வந்து முழுக்க ராம உணர்வுல இருந்தான்.
ஆஃப்டர் பீயிங் ஷாட் பை ராம அண்ட் கேரிட் செவரல் தௌசண்ட் யோஜனஸ் அவே, ஹி ஆல்வேஸ் ரிமெம்பர்ட் ராம.
பலாயிரம் யோஜனைகள் தூரத்துக்கு ராமருடைய அந்த அம்மனால தூக்கி எறியப்பட்டதுக்கு அப்புறம் மரீச்சன் எப்பொழுதுமே ராமரை பற்றின நினைவிலே இருந்தான்.
He was afraid of him.
ராமர் மேல பயத்தோட இருந்தான்.
If anyone said any word beginning with ra, he thought now they're going to say Rama and he'd feel all afraid.
யாராவது ஏதாவது வார்த்தை ரான்ற எழுத்துல ஆரம்பிக்கிற வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா உடனடியா ஓ ராமர் பத்தி எதை சொல்ல போறாங்கன்னு அவனுக்கு பயம் வந்துடும்.
He was living in his ashram, but the trees, he was always, he'd see the shadows and he was always afraid. Is that Rama?
அவன் வந்து இருந்த வாழ்ந்து வந்த அந்த ஆசிரமத்தில இருந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த மரத்துல மரத்தோட நிழல் தெரிஞ்சது அப்படின்னா உடனே இது ராமரா அப்படின்னு அவன் பயப்படுவான்.
So he was fully Rama conscious, but not with love, but with fear.
முழுக்க ராம உணர்வுல அவன் இருந்தான், ஆனா அன்பினால் இல்லை, அது பயத்தினால.
So you all know the story that eventually Ravana came and said to Maricha, hey, you got to help me.
உங்க எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். அதுக்கப்புறம் ராவண வந்து மரிச்சன்ட்ட கேக்குறான், நீ வந்து எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி.
We've got to kidnap Sita. You've got to help me.
ஆனா சீதையை கடத்துறதுக்கு நீ தான் உதவி பண்ணணும்.
So Maricha told him, he told him, come on, you're crazy, you're stupid. What do you say?
மரிச்ச சொன்ன, நீ வந்து ரொம்ப கிறுக்கனா இருக்க, நீ வந்து ரொம்ப அபத்தமா பேசிட்டு இருக்க, என்ன நீ நினைச்சிட்டு இருக்க?
You know, just go back home and be happy.
நீ திரும்ப வீட்டுக்கு போய் சந்தோஷமா இரு.
You already got so many women you kidnapped all over the universe. You're living very happily. Just go back to Lanka and chant Jai Ravana and be happy.
ஏற்கனவே நீ பிரபஞ்சம் முழுக்க எத்தனையோ பெண்களை வந்து நீ கொண்டு வந்து உன்னுடைய லங்கையில வச்சிருக்க, நீ வந்து அவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு, நீ வந்து ஜெய ராவண அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு.
Whoever gave you this idea of trying to kidnap Sita must be your worst enemy.
யாரெல்லாம் உனக்கு, யார் வந்து இந்த சீதையை கடத்தணும்ன்ற அந்த எண்ணத்தை உனக்கு தூண்டினாங்களோ அவங்க உண்மையிலேயே உன்னுடைய பரம எதிரியா இருக்கணும்.
But Ravana, as a typical egoistic fool, couldn't listen to good advice.
ana ravana vandu ahankara nirenja oru moodana irundadanal avanal adha porundukolla mudiyala.
So Maricha said, well, if I don't do what you say, you'll kill me.
anala Maricha sonna, nee sonnada na kekkalana, nee enna konnuda pora.
And if I do what you say, Rama will kill me.
நீ என்ன சொல்றியோ அதை செஞ்சா ராமர் என்ன கொல்ல போறார்.
Better be killed by Rama than you.
நீ என்ன கொல்றது பதிலா நான் ராமரால கொல்லப்படுறது சிறந்தது.
So this way the leela unfolded.
அந்த விதத்துல அந்த லீலை வந்து நிறைவேறுது.
So Rama, we know he went off to, when the golden deer came, Ram went off to catch that golden deer.
அந்த பொன்னிற மான் வந்தபோது ராமர் வந்து அந்த மானை பிடிக்கிறதுக்காக போறார்.
So you may wonder, well, why is he wanted to catch the deer but he couldn't catch it, so he killed it.
அவர் அந்த மானை, நாம ஆச்சரியப்படலாம், அவர் அந்த மானை பிடிக்கணும்னு பாக்குறார், அவரால் பிடிக்க முடியல, அதனால கொன்னுறார்.
So you may say that why would he kill the deer?
நாம கேக்கலாம், ஏன் அவர் அந்த மானை கொன்னார்?
And even in the Ramayana it seems to be stated that he would kill animals and they would eat meat.
Ramayanathile avar mrigangale konnu avar saapidraar abindra maari sollirukra maadhiri theriyudhu.
Although in the Gita press of Valmiki edition of Valmiki Ramayana, although it has no, practically no commentary throughout the book, at this point they insert some commentary.
பொதுவா கீதா பிரஸ்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வால்மீகி ராமாயணத்துல வந்து எங்கேயுமே அவங்களுடைய விளக்க உரை எதுவும் இருக்காது, ஆனா இந்த குறிப்பிட்ட விஷயத்தை குறிப்பிடும் போது அவங்க விளக்க உரை கொடுத்திருக்காங்க.
That this word, when it says there's some word, I believe it's Amisham is the word, which, but it doesn't, the Gita press, they make the point to point out that this doesn't necessarily mean meat, it can be understood in other ways also.
Gita press la vandha enna vilakkam kuduthirukanga na ange oru kurippitta vaarthai kurippidapattirukka aamisham appdi nenikiren andha vaarthaiku vandu adu maamisama irukkanum endradhu avasiyam illa vera vidathila kuda purindukollapadalam appdi avanga vilakkam kuduthirukanga.
Anyway, maybe he was eating meat. Well, we don't know, but anyway, even if he was, he's the supreme personality of Godhead.
அவர் மாமிசம் சாப்பிட்டு இருந்திருக்கலாம், அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்திருந்தாலும் நாம வந்து அது தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் பரமபுருஷ பகவான்.
He is not a Jain.
அவர் ஜெயின் மதத்தை சேர்ந்தவர் அல்ல.
So anyway, Maricha, you know, the demons are stupid. So Maricha was a demon.
பொதுவா அசுரர்கள் அப்படின்னாவே ரொம்ப மூடர்கள். மரீச்சா வந்து ஒரு அசுரனா இருந்தான்.
So he wanted to stay alive. That's why he was hiding away from Rama and from Ravana.
அவன் உயிரோட இருக்கணும்ன்றதுனால தான் ராமர்கிட்ட இருந்து மறைஞ்சு இருந்துட்டு இருந்தான், ராவணன்கிட்ட இருந்து மறைஞ்சு இருந்துட்டு இருந்தான்.
He could have just gone to Rama and said, "Hey, look, this jerk Ravana, he's trying to get me to do something to, but why don't you just shelter me and then you go and kill Ravana and I'll be happy and you'll be happy and the whole world will be happy when Ravana's dead."
அவன் வந்து என்ன பண்ணிருக்கலாம், நேரா மரீச்சா வந்து ராமர்கிட்ட போய் இந்த மாதிரி ராவணன் இந்த மாதிரி திட்டமிட்டு இருக்கான், அதனால நீங்க எனக்கு தஞ்சம் கொடுத்து என்னையும் பாதுகாப்பு கொடுங்க, நீங்க போய் ராவணனை கொண்டு ராவண கொள்றது மூலமா நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், உலகம் மொத்தமும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம்.
But he couldn't think of such a thing.
ஆனா அவனால அப்படி நினைக்க முடியல.
The demon can never think of taking shelter of the Supreme Lord.
அசுரர்களால முழுமுதற் கடவுள்கிட்ட தஞ்சம் அடையணும்ன்ற அந்த சிந்தனை அவங்களுக்கு வரவே வராது.
They have this sense of false pride.
அந்த பொய்யான அந்த கர்வம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு.
They'd rather go to hell.
அவங்க நரகத்துக்கே கூட போவாங்க.
So when he was shot, Maricha, he called out in a voice resembling Rama's voice, "Lakshman, help!"
மரிஷன ராமர் கொன்ன போது அவன் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணா உதவி பண்ண அப்படின்னு சொல்லி ராமருடைய குரல்ல கத்துனான்.
He didn't have to do that. Anyway, he's going to die.
அவன் அதை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்படி இருந்தாலும் அவன் செத்து போக போறான்.
I guess he had some sense of responsibility to Ravana. I don't know the way the demons, their idea of morality is all very strange.
ஒருவேளை ராவணனுக்கு வந்து கடமைப்பட்டவனா அவன் உணர்ந்திருக்கலாம். இது வந்து ரொம்ப கஷ்டம், எப்படி அசுரர்கள் வந்து சிந்திக்கிறாங்க, அவங்களோட எண்ணம் எப்படிப்பட்டதுன்றத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம்.
So of course Lakshman, he knew that. That's, come on, that's not, Sita was saying, "Oh, you have to go and help him." So Lakshman said, "Come on, that's, and Rama, he's not so, any problem. There's no question of him. He doesn't need me to help him. I'm just here to serve him. That's all."
உடனே லக்ஷ்மணன் சொல்றார், "சீதா, நீங்க வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ராமருக்கு பிரச்சனைன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நான் இங்க இருக்கேன் அப்படின்னா அவருக்கு சேவை பண்றதுக்காக தான், அவருக்கு உதவி பண்றதுக்காக கிடையாது. அவருக்கு உதவின்றது அவசியம் இல்லாத ஒண்ணு."
So these are all long stories.
இதெல்லாமே ஒரு நீண்ட கதை.
So these boys, they can learn, they can grow up with Ramayana and Mahabharata and Srimad Bhagavatam. Then they can sit in a village and they can tell the stories every night and everyone will become, we should have like this everywhere, like it used to be.
So Anale.
In every village there'll be someone telling the leelas and people at night they'll come and listen.
அதனால இந்த சிறுவர்கள் என்ன பண்ணணும், ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் போன்ற விஷயங்களை அவங்க நிறைய கேட்கணும். கேட்டு அவங்க ஒரு ஒரு கிராமங்கள்லயும் இந்த பேசணும். இதெல்லாம் முன்னாடி தொடர்ந்து நடந்துட்டு இருந்த விஷயம்தான். எல்லா ஊர்லயும் வந்து இந்த மாதிரி ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் கேட்கறதுன்றது, பேசுறதுன்றது வந்து வழக்கமா
இருந்ததுதான். Briefly we can touch a few points.
ஆனா இப்போ நமக்கு நேரம் கிடையாது, நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சுருக்கமா பார்க்கலாம், அவ்வளவுதான்.
But if you're living in a village and you know you're going to be there every day, you're not in a rush to go anywhere.
ஆனா நீங்க ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எங்கேயும் போற வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கீங்க, எப்பவும் அங்கேயே இருக்கிறீங்க அப்படின்னு போது,
there's no cricket to watch on TV because you don't have a TV.
டிவியே இல்லைன்னும் போது அதுல கிரிக்கெட் பாக்குறத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இருக்காது.
TV is today's Ravana.
இன்னைக்கு ராவணன் வந்து டிவி தான்.
So you can go through Ram Leela and you can take as much time as you like.
நீங்க ராமலீலையை எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் வேணும் அதை பத்தி நம்ம பேசலாம் கேட்கலாம்.
You can go on, you can speak, just you can discuss some small point, you can go 1 hour, 2 hours, there's no hurry.
ஒரு சின்ன கருத்தை கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு நம்ம பேசிட்டே போயிட்டு இருக்கலாம், அது அவசரப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
We can't imagine in modern city life, it's all running here and there, busy, no time.
இந்த நவீன நகர வாழ்க்கையில வந்து நம்மளால இதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, ஏன்னா எல்லாரும் ரொம்ப நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு ஓடிட்டு இருக்கோம்.
Even our study, I study to the Bhakti Shastri, get it finished in time, everything. We're all in this city consciousness.
நம்ம ஒரு விஷயத்தை ஆராய்ந்து படிக்கணும் அப்படின்னா பக்தி சாஸ்திரி படிக்கும் போது கூட நம்ம வந்து குறிப்பிட்ட காலத்துல அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசர அவசரமா அதை செய்யறோம். ஆனா வந்து எல்லாமே அது வந்து இந்த நகர வாழ்க்கையினுடைய உணர்வுல தான் இருக்குது.
Of course, Rama is king of Ayodhya city.
அயோத்தியா நகரத்தினுடைய மன்னரா இருந்தவர் ராமர்.
But that city life is different to modern city life.
ஆனா அந்த நகர வாழ்க்கை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன நகர வாழ்க்கையில இருந்து முழுக்க வேறுபட்டது.
Everyone would have some work to do.
எல்லாருக்குமே செய்யறதுக்கு வேலை இருக்கு.
But not that people were working, open their shop at 9 o'clock in the morning, close it at 11 o'clock at night. Not like that.
ஆனா அதுக்காக காலையில 9 மணிக்கு கடையை திறந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் கடை திறந்து வச்சிருக்கிறது வேலை பார்க்கறது அப்படின்றது இல்ல.
Few hours in the morning, few hours in the evening. And then the rest of the day.
சில மணி நேரம் காலையில சில மணி நேரம் மாலையில.
Not this work hard, earn more money.
ரொம்ப கடினப்பட்டு உழைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல.
Everyone would have something to do, but they do it, but there's no big rush or stress, no such thing.
எல்லாருமே வேலை செஞ்சாங்க, ஆனா எல்லாரும் ரொம்ப கடினப்பட்டு ரொம்ப அவசரப்பட்டு கடுமையா உழைக்கல.
So, after breaking the stout and strong bow known as Haradhanu, the Lord married Mother Sita and cut down the prestige of Parashuram.
Haradhanu என்ற பருத்த உறுதியான வில்லை உடைத்த பின் பகவான் சீதா பிராட்டியை மணந்தார். பிறகு பரசுராமரின் கர்வத்தை வேறறுத்தார்.
So that was the condition for marrying Mother Sita, whoever can string this bow.
சீதா தேவி திருமணம் பண்ணிக்கிறதுக்கான விதிமுறையா அது இருந்தது. அவர் வந்து அந்த வில்ல வந்து நாணயிடணும் அப்படின்றது.
So that was impossible.
அது சாத்தியம் இல்லாதது.
Lord Shiva's bow, only Lord Shiva can handle it.
சிவனுடைய சிவபெருமானுடைய அந்த வில்ல வந்து சிவனால மட்டுமே கையாள முடியும்.
The only person apart from Lord Shiva who can handle the bow of Lord Shiva is Lord Vishnu.
சிவபெருமானை தவிர ஒரே ஒரு நபர் அந்த வில்ல வந்து கையாளக்கூடியவர் அது பகவான் விஷ்ணு.
And only he can be the husband of Sita.
அவர் மட்டுமே சீதனுடைய கணவரா இருக்க முடியும்.
So it was impossible for anyone else. It was a good test set by Janak Maharaj.
வேற யாருக்குமே அந்த சீதனுடைய கணவரா இருக்கிறதுக்கு வழி இல்லாம இருந்தது. அது வந்து அங்க வச்ச போட்டிகள்ல மிக ஒரு சிறந்த போட்டியா இருந்தது.
That bow was so heavy that no one could even pick it up.
அந்த வில்லானது ரொம்ப கனமானதா இருந்தது, அதை யாரும் தூக்க கூட முடியல.
Even to bring it, they'd have to put it on some cart, and it would take so many men just to put it on the cart and then push it.
அது அங்க கொண்டு வரதுக்கு கூட பல பேர் சேர்ந்து அந்த வில்ல தூக்கி ஒரு வண்டியில வச்சு அதை தள்ளிட்டு வந்து அங்க கொண்டு வந்திருந்தாங்க.
So this young boy came in.
இந்த இளைஞர் வந்தார் அங்க.
He hadn't been to the gym.
அவர் எந்த ஜிம்முக்கும் போனது இல்ல.
He was just replete with all strength.
ஆனா முழு பலத்தோட அதை அவர் செஞ்சார்.
Eternally.
நிரந்தரமா அந்த பலத்தோட அவர் இருந்தார்.
So out of play he picked it up and strung it and just by pulling the he broke it.
அவர் வந்து ஒரு விளையாட்டுத்தனமா அதை எடுத்தார். அதை நான் இட்டு அதை இப்படி இழுக்கும் போது அது உடஞ்சு போச்சு.
then he cut down the prestige of Parashuram.
அதுக்கப்புறம் பரசுராமருடைய கர்வத்தை அவர் வேற எடுத்திருக்கார்.
Parashuram, Vishnu avatar.
பரசுராமர் விஷ்ணு அவதாரம்.
He'd heard there's some powerful young kshatriya has come up.
சக்தி வாய்ந்த ஒரு இளம் கஷத்ரியர் வந்திருக்கார் அப்படின்றத அவர் கேள்விப்பட்டார்.
So any kshatriya who meets Parashuram, they lose their head. That's what happens to them.
பரசுராமரை சந்திக்கக்கூடிய எந்த ஒரு கஷத்ரியரும் அவங்க தலையை இழந்துருவாங்க. அதுதான் நடந்துட்டு இருந்தது.
By the axe, Parashu, of Rama.
ராமருடைய அந்த பரசுன்ற அந்த கோடாரியால.
But when Rama, Parashurama, met Rama,
Ramachandra,
then Rama lost his axe and lost his prestige.
பரசுராமர் ராமரை சந்திச்ச போது இந்த ராமர் வந்து அவருடைய தலையை இழந்துட்டார், அவருடைய கர்வத்தை இழந்துட்டார்.
His time of his avatar, his what he came, that is over.
அவதாரமா வந்ததனுடைய நோக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது அர்த்தம்.
Now Ramachandra is here.
இப்போ ராமச்சந்திரர் எங்க இருக்கார்?
So he will show what is a proper kshatriya.
முறையான கஷத்ரியர் யார் அப்படின்றத அவர் காட்டுவார்.
And he will destroy all the demons.
அவர் எல்லா அசுரர்களையும் அழிக்க இருக்கார்.
To obey the order of his father, he entered the forest accompanied by Lakshman and Sita.
அதன் பிறகு தன் தந்தையின் கட்டளைப்படி சீதையும் லக்ஷ்மணனும் பின்தொடர வனம் புகுந்தார்.
What is that verse? Check Vasudhisthira. Ah, what is the verse? Come on, it's an important verse. Tande mahapurushate charanaravinda. Mayamrigam dayate psita. Look that up. Jagdvasudhischaja. Look it up. Jagdva. One word. Next word, su. Next word, duschaja. It's an important verse because it's actually about Chaitanya Mahaprabhu, but it also describes Krishna and Rama.
இந்த பதம் ரொம்ப ஒரு முக்கியமான பதம். சைத்தன்ய மகாபிரபு விளக்கப்பட்டிருந்தாலும் இது வந்து கிருஷ்ணர் மற்றும் ராமரை பற்றியும் விளக்கப்பட்டிருக்கு.
Oh, you can find it. Did you find it? It's in the 11th canto. Maya Mrigam. Did you get that? Surepsita Raja Lakshmim. Yeah. So, he gave up. Which is very difficult to give up.
Romba kadinamana oru vishayatha avar kai vittar.
His kingdom,
avarude rajangam,
which is full of all opulence,
neraya aishwaryangal nirendathu.
It's of course Ramachandra Bhagavan, he's the ideal person. He's generally known as Narottama, the ideal man.
Ramachandrar மிகச்சிறந்த ஒரு நபர். அவர் நரோத்தமா அப்படின்னு அறியப்பட்டார்.
Or as a general name for Vishnu, Narottama means who's above all men.
அல்லது பொதுவா விஷ்ணுவுடைய பெயர்களில் ஒன்னு அது நரோத்தமா அப்படின்னா எல்லா நபர்களிலும் மிக உயர்ந்தவர்.
Yeah, even the condition of Ayodhya, of which he was to be made the king, that was even surpassing that of the demigods in heaven.
அவரை அயோத்தியனுடைய மன்னராக்கான அந்த சூழ்நிலையானது வந்து எல்லா தேவதேவதைகளுடைய சூழ்நிலையை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருந்தது.
So all the arrangements were there for him to be crowned.
எல்லா ஏற்பாடுகளும் அவருக்கு முடிசூடுறதுக்காக தயாரா இருந்தது.
And then his father called him and said, without any prior intimation, okay, you're not going to be crowned, you have to go to the forest.
அதுக்கப்புறம் அவருடைய அப்பா அவரை கூப்பிட்டார். கூப்பிட்டு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம உனக்கு முடிசூட போறதில்லை, நீ வனத்துக்கு போகணும்.
Immediately, without any trepidation or perturbation, or just, yes, all right.
உடனடியா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எந்த ஒரு கேள்விக்கும் இடம் இல்லாம
showing that actually he is completely detached
அது என்னது காட்டது அப்படின்னா அவர் முழுக்க பற்றற்றவரா இருக்காருன்றது
one minute he was going to be the king of an undisputed kingdom better than that of the demigods and next second now you go like a beggar to the forest
ஒரு நிமிஷம்
either he's ready to accept
for a nimisham
to be the king okay now you just go all right
ஒரு நிமிஷம் முன்னாடி அவர் வந்து எல்லா தேவதேவர்களுடைய நிலையை காட்டிலும் மிக உயர்ந்த மிக உத்தமமான நிலையில முடிசூடக்கூடிய ஒரு பெரிய மன்னராக போறார் அப்படின்ற நிலை இருக்கும் போதும் சரி இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வனத்துக்கு போகணும் அப்படின் போதும் அவரிடத்துல எந்த ஒரு மாற்றமும்
இல்லை illusory animal mayamrigam dayate epsitam anvadhavat he chased after the what is that he chased after the illusory animal which was desired by his beloved wife that's what it means in relation to ramachandra
ramachandrarude thodarbila inda padam enna solludna avarude மனைவியான சீதாதேவி விரும்பன அந்த மாயையுடைய மாயை தோற்றமான அந்த மிருகத்தை வந்து விரட்டி அடிச்சார்
the illusory animal means Maricha taken the form of a deer
மாய மிருகம் அப்படின்றது மரீச்சன் வந்து அந்த மானுடைய ரூபத்தை ஏற்றிருந்தா அதை சொல்லுது
so his wife desired that so he chased after the deer
அவருடைய மனைவி விரும்பினதுனால அவர் அந்த விருப்பத்தை வந்து விரட்டி அடிச்சார்
then next line No, that's just, what's the third line? No, that's only three lines. Dharmishta Arya, that's the second line. Dharmishta Arya Vachasa Yadaga Dharanyam. Yeah, because he's completely fixed in dharma.
You know, our Muluka dharma thule vandu nilaivittravara irundhadanale.
Then he accepted the order of his father. And went to the forest.
அவர் தந்தையினுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவர் வனத்துக்கு போனார்.
And Vande Mahapurushate Charanaravind. We offer our respect to this supreme personality of Godhead at his lotus feet.
அந்த பரமபுருஷ பகவானுடைய தாமரை திருவடிகளுக்கு நம்முடைய நமஸ்காரங்களை செலுத்துறோம்.
What's the other verse that goes with that? Vande Mahapurusha. There are two verses together. Oh yeah, they all the great personalities they meditate upon him yeah that doesn't describe his pastime so much describes his position as the supreme lord
அடுத்த பதமானது அவருடைய லீலைகளை பற்றி முழுக்க விவரிக்கல அவர் பரமபுருஷ பகவான்ன்றதை விவரிக்குது
all right so let's see if we can I'll just read through all of this there in the forest he cut off the nose of Shurparnaka and killed the associates of Ravana headed by Kara and Dushana
அங்கு Shurparnakaயின் மூக்கை துண்டித்ததுடன் ராவணனின் சகாக்களான கரன் தூஷணன் முதலானவர்களையும் கொன்றார்
So this is the very abbreviated version.
Romba surukam adu.
Ravana's kidnapping of Sita Devi was the beginning of this demon's misfortune.
Ravana Sitaye abagarithu sendradu mudal andha arakane thuradesham aarambamanadu.
When Maricha assumed the form of a golden deer, Lord Ramachandra went to bring the deer to please Sita Devi. But in the meantime Ravana took advantage of the lord's absence to kidnap her.
Ravana Marichan ஒரு தங்க மானின் உருவை ஏற்றபோது சீதையை மகிழ்விக்கும் பொருட்டு மானை பிடித்து வர பகவான் ராமர் சென்றார். ஆனால் ராமர் இல்லாத சமயத்தை பயன்படுத்திக் கொண்ட ராவணன் சீதையை கடத்தி சென்றான்.
When Sita Devi was kidnapped Lord Ramachandra accompanied by Lakshman searched for her throughout the forest
பிறகு பகவான் ராமச்சந்திரரும் லக்ஷ்மணும் மனம் முழுவதிலும் சீதையை தேடி அழைந்தனர்.
In the course of this search, they met Jatayu.
இவ்வாறு தேடி செல்லும் சமயம் அவர்கள் ஜடாயுவை சந்தித்தனர்.
Then the Lord killed the demon Kabandha and the commander Vali and established a friendly relationship with Sugriva.
பிறகு பகவான் அசுரனான கபந்தனையும் வாலியையும் கொன்று சுக்ரீவனுடன் நட்பு கொண்டார்.
After organizing the military strength of the monkeys and going with them to the shore of the sea, the Lord awaited the arrival of Samudra, the ocean personified. But when Samudra did not come, the Lord, the master of Samudra, became angry.
வானர வீரர்களின் படைபலத்தை ஒழுங்குபடுத்திய பின் அவர்களுடன் கடற்கரைக்கு சென்ற பகவான் சமுத்திரராஜனின் வரவுக்காக காத்திருந்தார். ஆனால் சமுத்திரராஜன் வராததை கண்ட சமுத்திரபதியான பகவான் கோபாவேசமானார்.
Then Samudra came to the Lord with great haste and surrendered to him, wanting to help him in every way.
பிறகு விரைவாக அங்கு வந்து சேர்ந்த சமுத்திரராஜன் பகவானிடம் சரணடைந்து எல்லா வழிகளிலும் அவருக்கு உதவ தயாரானார்.
Did you all visit when we went to Rameshwaram, Dhanushkoti? You all went there?
Rameshwaram, you went to all of Dhanushkoti by darshanam panningala?
At the other end of the Pambam Island. Rameshwaram is on one side and Dhanushkoti on the other.
Rameshwaram or pakka irukku, Dhanushkoti indradha andha Pamban theevunude innoru pakkathula irukku.
The Lord then attempted to bridge the ocean and with the help of advice from Vibhishana, he attacked Ravana's capital, Lanka.
விபீஷணரின் உதவியுடன் ராவணன் தலைநகரான இலங்கையை தாக்கினார்.
Previously, Hanuman, the eternal servant of the Lord, had set fire to Lanka. Now, with the help of Lakshman, the forces of Lord Ramachandra killed all the Rakshasa soldiers.
பகவானின் நித்திய தொண்டரான ஹனுமான் முன்பு இலங்கைக்கு தீ வைத்தார். இப்போது லக்ஷ்மணரின் உதவியுடன் பகவான் ராமச்சந்திரன் படை ராட்சச வீரர்கள் அனைவரையும் கொன்றது.
Then Lord Ramachandra personally killed Ravana.
பிறகு பகவான் ராமச்சந்திரர் ராவணனை கொன்றார்.
Mandodari and other wives lamented for Ravana, and in accordance with Lord Ramachandra's order, Vibhishana performed the funeral ceremonies for all the dead in the family.
மண்டோதரியும் பிற மனைவிகளும் ராவணனுக்காக விசனப்பட்டனர். பகவான் ராமரின் கட்டளைப்படி மரணமடைந்த குடும்பத்தினருக்கு விபீஷணர் இம சடங்குகளை செய்தார்.
Lord Ramachandra then gave Vibhishana the right to rule Lanka and also granted him a long duration of life.
பிறகு பகவான் ராமர் விபீஷணருக்கு இலங்கையை ஆளும் உரிமையையும் நீண்ட ஆயுளையும் அளித்தார்.
So how old is how long could Vibhishana live?
விபீஷணர் எவ்வளவு நாள் வாழ்வார்?
He's still alive.
இன்னும் வாழ்ந்துதா இருக்கார்.
He's one of the Chirayis, the Chiranjeevis.
சிரஞ்சீவிகள் அவர் ஒருத்தர்.
There are 7 Chiranjeevis mentioned. He's one of them.
பல சிரஞ்சீவிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல இவர் ஒருத்தர்.
Can't remember all of them now. Ashwathama is one of them also.
அஸ்வத்தாமர் கூட சிரஞ்சீவிகள் ஒருவர்.
So the Lord delivered Sita Devi from the Ashok forest and carried her in a flower airplane to his capital Ayodhya, where he was received by his brother Bharat.
Ashoka vanathilirundhu Sidhiyai meetha Bhagavan pushpaka vimanathil avaludan Ayodhyaku sendrar. Angu Bharatan avarai varavetrar.
Oh, I see. Pushpak vimana in Sanskrit has been translated here to flower airplane, which that's what it means. Yeah. When Lord Ramachandra entered Ayodhya, Bharat brought his wooden shoes, Vibhishana and Sugriva held a whisk and fan, Hanuman carried an umbrella, Shatrughna carried the Lord's bow and 2 quivers, and Sita Devi carried a water pot containing water from the holy places.
பகவான் ஸ்ரீராமர் அயோத்தியில் புகுந்ததும் பரதன் அவரது பாதுகைகளை கொண்டு வந்தார். விபீஷணரும் சுக்ரீவனும் வெண் சாமரத்தையும் விசிறியையும் பிடித்திருந்தனர். ஹனுமான் ஒரு குடையை பிடித்திருந்தார். சத்ருக்னன் பகவானின் வில்லையும் இரு அம்பரா துணிகளையும் பிடித்திருந்தார். சீதா தேவி புண்ணிய தீர்த்தங்களின் நீரை கொண்ட ஒரு கமண்டலத்தை பிடித்திருந்தாள்.
Angada carried a sword and Jambavan Rikshaaraj carried a shield.
Angada Jambavan oru vaalaiyum oru kedaiyum pidithirundanar.
After Lord Ramachandra, accompanied by Lord Lakshman and Mother Sita Devi, met all his relatives, the great sage Vasishta enthroned him as king.
பகவான் லக்ஷ்மணராலும் சீதாதேவியாலும் பின்தொடரப்பட்ட பகவான் ராமச்சந்திரர் அவரது உறவினர்கள் அனைவரையும் சந்தித்த பின் வசிஷ்ட மாமுனிவர் அவரை அரசராக முடிசூட்டினார்.
The chapter ends with a short description of Lord Ramachandra's rule in Ayodhya.
பகவான் ராமச்சந்திரன் அயோத்தியாபுரி அரசாட்சியை பற்றி குறுகிய வர்ணனையுடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.
Jai Shri Ramachandra Bhagavan Ki Jai.
Jai.
So what was the program? 10:30 bhajans and then 11:30 Abhishek. And then aratis at 12:30 and then prasadam, lunch prasad. Okay, Jai. Bhajans means we have to sing the Dashavatar Stotra. Obviously, should be there today. So, Hare Krishna. Any question? Not much philosophy today.
அடுத்து நிகழ்ச்சியானது 10:30 பஜனை தொடங்கும். 11:30 அபிஷேகம் இருக்கு. அதன் பிறகு ஆரத்தி வரைக்கும் மறுபடியும் மகாராஜி பேசினால பேசுவார். அதுக்கப்புறம் ஆரத்தி கீர்த்தன். இப்போ ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நிறைய தத்துவம் எதுவும் நான் பேசல.
There may be so many questions.
நிறைய கேள்விகள் இருக்கலாம்.
Many things are difficult to understand. We just have to understand this is leela.
நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஆனா இது லீலைகள் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும்.
Hare Krishna, you have a question? Yeah, okay. How did Vibhishana get the attraction for Lord Rama?
எப்படி விபீஷணர் பகவான் ராமச்சந்திரர் மீது ஈர்ப்பு கொண்டார்?
That's mentioned somewhere, is it? Garga Samhita or somewhere. In the previous life, he was a great devotee.
Garga Samhita leo engyo.
I can't remember now exactly. You need a Puranic, someone who knows all the Puranas, to tell you all this.
எனக்கு ஞாபகம் இல்ல. கர்க சமயத்துல நினைக்கிறேன் ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, அதாவது விபீஷணர் வந்து முந்தின பிறவியில பகவானுடைய சிறந்த பக்தரா இருந்தார் அப்படின்னு சொல்லி.
He was a half brother of Ravana. And his mother was very pious, whereas Ravana's mother, usually the son follows after the mother. So the mother of Ravana was a demoniac mentality, but the mother of Vibhishana was saintly mentality. That's, I can't remember the whole thing.
Ravana piranda
caught me out there.
Adhe thaiku pirandavar illa Vibhishanar. Vibhishanar vera oru thaiku pirandavar. Ravanudaiya thaiyanaval அசுரகுணம் கொண்டவளாகவும் விபீஷணனுடைய தாயானவள் மிக சிறந்த நற்குணங்களை கொண்டவளாகவும் இருந்தாங்க. கேள்வினா ஓகே, ஏன் மறுபடியும் அனுப்புனாங்க அப்படின்னு. ஓகே, ராமச்சந்திர வென்ட் லங்கா ஃபைட் வித் ராவணா ஆஃப்டர் சோ மச் எண்டவர் ப்ராட் பேக் சீதா தேவி டு அயோத்தியா. தென் அகெயின் பிகாஸ் சம்மன் டோல்ட் சம்திங் தென் ராமச்சந்திர சென்ட் ஹர் பேக் டு தி ஃபாரஸ்ட். வை இஸ் தட்?
Say in Tamil so everyone can hear.
கேள்வி என்னன்னா, ராமச்சந்திரர் சீதா தேவியை திருப்ப கொண்டு வரதுக்காக லங்கைக்கு போய் கஷ்டப்பட்டு போரிட்டு பெரும் முயற்சி எடுத்து சீதா தேவியை திரும்ப அயோத்தியை கூட்டு வந்தார். ஆனா அயோத்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரோ சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க அப்படின்றதுக்காக வந்து மறுபடியும் சீதா தேவியை வந்து மறுபடியும் வனத்துக்கு அனுப்பி வச்சிட்டார். ஏன் அது அப்படி நடந்தது?
So what is the answer? Do you know the answer?
பதில் தெரியுமா உங்களுக்கு?
Everyone knows the answer.
எல்லாருக்கும் பதில் தெரியும்.
That's all.
ஆனா அதை யாரும் ஏத்துக்கிறது இல்லை, அவ்வளவுதான்.
Everyone knows the answer.
எல்லாருக்கும் பதில் தெரியும்.
This question also knows the answer.
இந்த கேள்வி கேட்டவருக்கும் கூட அந்த பதில் தெரியும்.
Rama did this because otherwise people would blame him. He would have to, he had to uphold the dignity of his forefathers.
ராமர் அதை செஞ்சார் அப்படின்னா மக்கள் யாரும் அவரை குறை சொல்லக்கூடாது, அவர்களுடைய முன்னோர்களுடைய வழியில் வரக்கூடிய சிறந்தவராக இருக்கார் அப்படின்றது, அவங்க அவர் வந்து அந்த பெயரை கெடுத்துடக்கூடாதுன்றதுக்காக.
So everyone knows this. This is well known.
எல்லாருக்கும் இது தெரியும். இது நல்ல தெரிஞ்ச விஷயம் தான்.
Just that people don't want to accept it. They have some different ideas of dharma.
ஆனா மக்கள் அதை ஏத்துக்காம இருக்கிறாங்க. அதுதான், ஏன்னா தர்மம் அப்படின்றத பற்றின வேறுபட்ட கருத்துக்கள் மக்கள் இடத்துல இருக்கு.
They think they know dharma better than Ramachandra Bhagavan.
ராமச்சந்திர பகவானை காட்டிலும் எனக்கு தர்மம்னா என்னன்றது நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
For the king, he has to maintain absolute dignity and absolute spotlessness.
ஆனா ஒரு மன்னர் அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு நற்குணங்களை கொண்டவராகவும் அந்த நற்பெயரை காப்பாற்றக்கூடியவராகவும் இருக்கணும்.
Often the kings don't, and nowadays to be a leader you have to be the most wicked person.
ஆனா இன்றைய காலகட்டத்தில் ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு மோசக்காரனா இருக்கணும். அதுதான் இன்னைக்கு அதுக்கான தகுதி.
To be a governmental leader in the modern age means you're in competition with Ravana.
ராவணனுக்கு போட்டி போட விதத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு வந்து அரசாங்கத்தினுடைய தலைவரா இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவங்க.
But actually the leader should be spotless.
உண்மையிலே தலைவர்கள் அப்படினா கரையற்றவர்களா இருக்கணும்.
His ultimately his rule is not by force but by the willing cooperation of the citizens.
இறுதியில அவர் கட்டாயப்படுத்தி ஆட்சி பண்றது கிடையாது. மக்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது இல்ல, மக்கள் விருப்பப்பட்டு அவரோடு அந்த ஆட்சியில வந்து ஒத்துழைக்கிறாங்க.
They do so because they are happy thinking that we will offer our service to the king. He is the representative of the Supreme Lord, and therefore whatever we do becomes an offering to Vishnu. This is Varnashram.
மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க அந்த மாதிரியான ஆட்சியில, ஏன்னா நாம எதை அர்ப்பணிச்சாலும் அது மன்னருக்கு போய் சேருது, மன்னர் வந்து அதை விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிறார், ஏன்னா அவர் வந்து விஷ்ணுவுடைய பிரதிநிதி, இறுதியிலே நம்முடைய அர்ப்பணங்கள் விஷ்ணுவுக்கு போய் சேருது அப்படின்றத அவங்க உணர்ந்திருந்தாங்க. அது வர்ணாசிரம முறையா இருந்தது.
But if they think that the king is just some he's some person who's materially attached and is keeping an unchaste wife, then how will people have confidence to offer everything to him for offering in yagya?
மன்னர் என்றவர் ஒரு பௌதிகமான பற்று கொண்டவர், கற்பில்லாத ஒரு மனைவி வந்து கூட வச்சிருக்கார் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா எப்படி மக்கள் அதுல சந்தோஷப்பட்டு அந்த ஆட்சியில வந்து அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க முடியும்?
People who are raised in Varnashram culture, there's no problem to understand. It's only because we have a modern demoniac outlook of democracy that we can't understand dharma at all.
வர்ணாசிரம கலாச்சாரத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டமா இல்லை, அவங்க புரிஞ்சிட்டாங்க. ஆனா இப்போ இந்த ஜனநாயகம்ன்ற அசுர குணத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு தான் இதை ஏற்றுக்கொள்றது, இதை புரிஞ்சுக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
ஹரே கிருஷ்ணா, ஹரே ராம, ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு
ஜெய்.
ஹரே கிருஷ்ணா.